Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala muhammadin nabiyil amin wa ala alihi wa ashabihi ajma'in wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin amma ba'd. Ganiyatukum mariyadaykum uriya sahodarkale. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் மனிதர்களுக்கு பல வகையான தேவைகளை வைத்திருக்கிறான். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவன் பிறந்த நாளிலிருந்து இந்த உலகத்தை விட்டு மறைகிற வரைக்கும் காலத்துக்கேற்ற மாதிரி வித்தியாசமான பல தேவைகள், அந்த தேவைகளை நிறைவு செய்வதற்கு அல்லாஹு தஆலா அந்தந்த காலங்களில் அவர்களுடைய தேவைக்கேற்ப பலவிதமான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடாக இருக்கலாம், குடிப்பாக இருக்கலாம், தனக்கு ஒரு வீட்டை அமைச்சு கொள்வது, தனக்குரிய ஒரு குடும்பத்தை தெரிவு செய்கிறது, இது மாதிரி பலவிதமான தேவைகள் மனிதனுக்கு இருக்கிறது. இந்த தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இவையெல்லாம் உலகத்துடைய தேவைகள். மனிதனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த தேவைகள் நோக்கமல்ல, நோக்கம் என்பது மனிதன் இந்த உலகத்திலிருந்து தன்னுடைய ஆகரத்தை தயார் செய்து கொள்வது. சாப்பாடு குடிக்கிறது, தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்றதாக இருந்தாலும், திருமணம் செய்கிறதாக இருந்தாலும், வீடு கட்டுறதாக இருந்தாலும், இந்த ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு மனிதனுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கெட்டித்தனம், புத்திசாலித்தனம் என்பது இந்த தேவைகள் எது, நோக்கம் எது என்பதை சரியாக பிரித்து விளங்குறது தான். ஒரு மனிதன் விளங்கணும், வாழ்க்கையுடைய நோக்கம் எது, வாழ்க்கையுடைய தேவைகள் எது. நுபுவத்துடைய வெளிச்சம் உலகத்திலிருந்து இல்லாமலாகும் பொழுது உலகத்துக்கு வரக்கூடிய இருள், மனிதர்களுக்கு இருள் வரும். அந்த இருள் வந்துவிட்டால் மனிதர்கள் தேவைகளையும் நோக்கத்தையும் பிரித்து விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். சில நேரங்களில் தேவைகளை நோக்கமாக ஆக்கிக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வழிகேடு மனிதர்களுக்குள்ள உண்டாகும். பொருள்களை சரியாக புரிந்து கொள்வது என்பதல்ல கெட்டித்தனம். அந்த பொருள்களுடைய தன்மை என்ன, அது எது முக்கியத்துவம் வாய்ந்தது, எது முக்கியமற்றது, எது ஷர்ருக்குரியது, எது ஹைருக்குரியது என்பதை புரிஞ்சு கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய புத்திசாலித்தனமாக இருக்கிறது. உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் எது முக்கியமானது, எது முக்கியம் இல்லாதது, இதை புரிகிறதுதான் ஒரு மனிதனுடைய புத்திசாலித்தனம். இதை ஒரு மனிதன் சரியாக புரியும் பொழுது ஒவ்வொரு காரியத்துக்கும் அதற்குரிய அந்தஸ்த மனிதன் கொடுப்பான். இந்த அறிவு மனிதர்களுக்கு இல்லாமல் போகும் பொழுது, இந்த வெளிச்சம் இல்லாமல் போகும் பொழுது, சில நேரங்களில் முக்கியம் இல்லாதவைகளை முக்கியமான காரியங்களுடைய அந்தஸ்தில் வைக்கிறான். அதற்கு சில வேளை தன்னுடைய உயிரையே கொடுத்து விடுகிறான், தன்னுடைய சொத்துக்களை செலவழிக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையே அதற்காக அர்ப்பணிக்கிறான். தேவையாக இருக்கிற ஒன்றை நோக்கத்துடைய இடத்துல வைக்கிறான். இன்னும் சில நேரங்களில் அதிமுக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு அவன் சாதாரணமான ஒரு தேவைக்குரிய அந்தஸ்தை கொடுக்கிறான். அதனால் அவன் அதை பெரிசாக அலட்சியப்படுத்துகிறான், அலட்டிக் கொள்றதில்லை. அதனால் அவன் வாழ்க்கையில் பெரிய நஷ்டங்களை கூட சந்திக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு காரியத்துடைய அளவையும் தீர்மானிக்கிற அளவுகோல், எது முக்கியமானது, எது முக்கியமில்லாதது, எதுக்கு கூடுதலாக கஷ்டப்படணும், எதை கூடுதலாக அலட்டிக்கொள்ளக்கூடாது, இதை தீர்மானிக்கிறதுக்குரிய அளவுகோல் மனிதர்களுடைய அறிவல்ல. அல்லாஹு தஆலா அதற்கு தான் ஷரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். மார்க்கந்தான் அந்த தீர்மானத்தை எடுக்கிறது, எது முக்கியமானது, எது முக்கியமில்லாதது, எதுக்கு நீங்க கூடுதலாக பிரயத்தனம் எடுக்க வேணும், எதுக்கு கூடுதலாக கவனம் செலுத்த தேவையில்லை. இதை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு மியாராக, அளவுகோலாக அல்லாஹு தஆலா ஷரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். மனிதர்களுடைய புத்தியை மட்டும் வச்சு யோசிக்கும் பொழுது சில நேரங்களில் மனிதர்கள் தவறி விடுகிறார்கள். முக்கியம் இல்லாததற்கு முக்கியமானதனுடைய அந்தஸ்தை கொடுக்கிறாங்க, முக்கியமானவைகளை முக்கியம் இல்லாதவைகளுடைய அந்தஸ்து கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அதை சில பேர் அலட்சியப்படுத்திடுறாங்க. ஷரியத் எதை முக்கியம் என்று சொல்லுதோ அதுதான் மனிதனுக்கு முக்கியமானது, அதுல தான் மனிதன் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஷரியத் எதற்கு சாதாரண அந்தஸ்து கொடுத்திருக்கிறதோ அதை அதனுடைய இடத்துல வைக்கணும். இதுதான் ஒரு புத்திசாலியுடைய கடமை. ஒரு மனிதனுடைய புத்திசாலித்தனத்தை காட்டக்கூடியது இதுதான். மனிதர்கள் தன்னுடைய அறிவால இதை முடிவு செய்ய போகும் பொழுது சில வேளை தவறி விடுகிறார்கள். பாகிஸ்தானுடைய ஒரு பெரிய ஆலிம் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார்கள், சில நேரங்களில் மக்கள் எங்கள்கிட்ட வந்து முறைப்பாடு செய்யறாங்க, அதில் துவா செய்யுங்க எங்கட மகனுக்காக வேண்டி, தோடாசா பேதீன் ஹோகையா, அதாவது மகனிடத்துல மார்க்க பக்குவம் இல்லை, நல்லா தொழுது கொண்டிருந்தவர், பக்குவம் இல்லை, பக்குவத்தோடு இருந்தவர், இப்ப கொஞ்சம் அவரை அதாவது தொழுகையிலிருந்து தூரமாகிட்டார், தீன விட்டு தூரமாகிட்டார் என்ற செய்தியை வந்து சொல்லும் பொழுது, பெரிய மனிதர்கள்ட்ட வந்து சொல்லும் பொழுது கூட அவர்கள் எப்படி சொல்றாங்க, மகனுக்கு துவா செய்யுங்க, மகன் கொஞ்சம் அந்த தீன்ல அவருக்கு குறைபாடு வந்துருச்சு, அதை லேசா சொல்றாங்க, தோடாசா பேதீன் ஹோகையா, பேதீன் அரபியில உருதுல சொல்றது தீன் இல்லாதவருக்கு, கொஞ்சம் தீன் இல்லாம போயிட்டவருக்கு சொன்னார்கள். இதற்கு என்ன உதாரணம் என்றால், ஒரு நோயாளி திடீரென்று மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே படுக்கையில் படுத்துட்டார். வீட்டுக்காரர்கள் எல்லாம் போய் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வராங்க இவருடைய நிலையை பார்க்கறதுக்கு, என்ன நடந்திருக்குது இவருக்கு. அவர் வந்து நல்லா செக் பண்ணி பார்க்கிறார் முழு உடம்பையும். செக் பண்ணி பார்த்துட்டு அவர் என்ன பதில் சொன்னாரண்டா, உங்களோட வாப்பாட உடம்பு உறுப்புகள் எல்லாம் நல்லா இருக்குது, கையிலேயும் எந்த குறைபாடும் இல்லை, கண்ணிலேயும் ஒரு குறைபாடும் இல்லை, அவருடைய காதில் எந்த ஏனைய உறுப்புகள் ஒரு குறைபாடும் இல்லை, எல்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் அந்த கொஞ்சம் ரூஹு மட்டும் போயிருக்குது, உசுறு மட்டும் கொஞ்சம் போயிருக்குது. சொன்னாங்க இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்களே, கொஞ்சம் தீன் இல்லாமல் போயிருக்கிறது என்றது அதுக்கு உதாரணம் இதுதான், கொஞ்சம் உசுறு போயிருக்குது. ஷரியத் எந்த இடம் கொடுத்திருக்கிறது தீனுக்கு, உயிருடைய இடத்தை கொடுத்திருக்குது. மக்கள் தங்களுடைய அறிவை வைத்து எது முக்கியமானது எது முக்கியம் இல்லாதது என்று தீர்மானிக்க போற நேரத்தில் தவறி விடுகிறார்கள். அவர்களுக்கு பெரிய விஷயம் சின்னதா தெரியுது, சின்னது பெருசா தெரியுது. சில மனிதர்களை சிலர் வந்து புகழ்றாங்க, நல்ல மனுஷன், மிச்சம் ஒன்றுமே குறை சொல்றதுக்கு இல்லை, ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லை, மிச்சம் நல்ல, அப்படி இப்படி தொழுகையில கொஞ்சம் பலகீனம், பெருசா தொழுகையெல்லாம் இல்லை, தீன் பக்குவம் எல்லாம் பெருசா இல்லை, அதை சின்னதா எடுத்து காட்டுறாங்க. கண்ணியமான சகோதரி, இந்த தவறு எப்ப வருகிறது என்றால், நாங்கள் எங்களுடைய அறிவுகளால எது முக்கியமானது எது முக்கியம் இல்லாதது என்பதை தீர்மானிக்க போகும் பொழுது. புத்திசாலித்தனம் என்னண்டா, மார்க்கம் எதை முக்கியமானது என்று சொல்லுதோ அதை முக்கியமா எடுக்கணும், அதற்கு கூடுதலான கவனம் கொடுக்கணும். எதை எதனுடைய அந்தஸ்தில் வச்சிருக்குதோ அந்த அந்தஸ்தோடு அதை நிறுத்திக் கொள்றதுதான் ஒரு புத்திசாலித்தனத்துக்குரிய அடையாளம். கண்ணியமான சகோதரர்களே, திருமணம் என்று வரும்பொழுது, நிக்காஹ் என்று வரும்பொழுது, பலரும் தங்களுடைய விருப்பத்துக்கேற்ற மாதிரி, தங்களுடைய அறிவு சொல்றதுக்கேற்ற மாதிரி பல விதத்திலேயும் அவர்களுடைய நிக்காஹ்களை செய்து கொண்டு போறாங்க. சில நிக்காஹ்களை பார்க்கும் பொழுது சில வேளை யோசிக்க, அதாவது தெரியாதவர்கள் யோசிப்பார்கள், இஸ்லாம் எல்லாமே சொல்லிக் கொடுத்திருக்கிறது, நிக்காக மட்டும் இந்த கல்யாணம் திருமணம் என்று வரும் பொழுது அதில் மட்டும் ஒரு வழிகாட்டலே இல்லை என்று சிலர் நினைக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிக்காகளை செஞ்சு கொண்டு போறாங்க. கண்ணியமான சகோதரர், அப்படி இல்லை. ஷரியத் மார்க்கம் அழகாக சொல்லி தந்திருக்கு திருமணம் எப்படி எடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டுக்குள்ள நாலு மகள்மார்களுடைய திருமணத்தை செஞ்சு வச்சிருக்கிறார்கள். நாலு மகள்மார்கள் நபி அவர்களுக்கு, அதில் ஜைனப் ரதி அல்லாஹ் அன்ஹா, ருக்கையா, உம்மு குல்தூம், ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அன்ஹுன்ன, நாலு மகள்மார்களுடைய திருமணத்தை எடுத்திருக்கிறாங்க நபி அவர்கள். அழகான வழிகாட்டல் இருக்கிறது, எது முக்கியமானது எதுக்கு எவ்வளோ சாதாரணமாக அவர்களுடைய திருமணத்தை எடுத்திருக்கிறார்கள், மக்களுக்கு காண்பிச்சிருக்கிறாங்க. திருமணம் என்றால் அதனுடைய அந்தஸ்து இதுதான். ஜைனப் ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய மூத்த மகள். நுபுவத்துக்கு முன்னால் அவர்களுடைய திருமணம் நடக்குது. யாருக்கு கொடுக்கிறாங்க? தன்னுடைய மனைவி ஹதீஜா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய தங்கச்சீத மகன் அபுல் ஆசிப்னு ரபி. அவர் நல்ல ஒரு அமானிதம் உள்ளவர், நல்ல நம்பிக்கையானவராக இருந்தார். அவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும் என்றது தன்னுடைய மனைவியுடைய விருப்பமாக இருந்தது. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய ஆசையாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல அதாவது நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார், போய் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். பிறகுதான் நுபுவத் கிடைக்கிறது. ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்கு வருகிறார்கள், கணவன் இஸ்லாத்துக்கு வர மறுக்கிறார். பிறகு நீண்ட காலம் அவர்களோடு வாழ்கிறார்கள். பத்ருடைய யுத்தம் நடந்ததற்கு பிறகு அவர் கைதியாக பிடிக்கப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை உரிமை அவரை அனுப்புகிறார்கள், நீங்கள் உங்க போகலாம், ஆனால் ஒரு நிபந்தனை, ஜைனபை திருப்பி மதீனாவுக்கு அனுப்பணும். மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். சுமாராக 7 அல்லது 8 வருஷங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் அந்த பெண் இருக்கிறார், கணவன் இல்லாமல். நபி அவர்கள் 7-8 வருஷம் அந்த பெண்ணை பராமரிக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அந்த அபுல் ஆஸ் திரும்பவும் இஸ்லாத்துக்கு வருகிறார். பிறகு மீண்டும் அந்த பெண்ணை அவர்களுக்கே திருமணம் முடித்து வைக்கிறார்கள். 2வது மகள் இருந்தார்கள், ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹா. அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் மிக கௌரவமான ஒரு குடும்பம், ஒரு கௌரவமான நபராக இருந்தவர் அபு லஹப். இஸ்லாத்துக்கு முன்னால அபு லஹபுடைய மகன் உத்பாவுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறார்கள். 3வது மகளையும் உதைபா என்று சொல்லக்கூடிய அபுலஹபுடைய 2வது மகன், ஒரு மகனுக்கு இந்த ருக்கையாவையும், 3வது மகள் உம்மு குல்சூம அவருடைய தம்பி உதைபாவுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த 2 பெண்களும் உத்துபா உதைபாவை விட பரிசுத்தமான ஒரு மனிதருக்கு போக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய முடிவில் இருந்தது. அல்லாஹு தாலா பாதுகாத்தான். அந்த 2 பேருடைய நிக்காகவும் நடந்தது. ஆனால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கப்படுகிற நிகழ்வு பிற்படுத்தப்பட்டிருந்தது. இதற்குள்ள நபி அவர்கள் நுபுவத்தை முன்வைத்த நேரத்தில் அபு லஹபுடைய பயங்கரமான எதிர்ப்பு, அவனுடைய ஏச்சு, இதையெல்லாம் மிக பயங்கரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அவர்களையும் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் சபித்து தப்பத் யதா அபி லஹபின் வத்தப் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். இந்த சூரா இறங்கியதுதான் உம்மாவும் பாப்பாவும் ஒரே பொடியாக பிடிக்கிறாங்க, 2 மகன்மாரையும் நீ போய் 2 பேரையும் தலாக் சொல்லிட்டு வா. 2 பேரும் வந்தார்கள். 2 பேரும் வந்து நபி அவர்களிடத்துல மகளை தலாக் சொல்லிட்டு போறாங்க. தலாக் சொல்லப்பட்டதற்கு பின்னால அந்த 2 பெண்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருக்கிறார்கள். 4வது மகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால 18 வயசு, அவர்களுக்கு 18 வயசு வந்த நேரத்தில் அவர்களுக்கு திருமணம் பேசி கொண்டிருக்கிறார்கள். குரேஷியல்ல இருக்கக்கூடிய பெரும் நல்ல மனிதர்கள், கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த பல சஹாபாக்கள் வந்து அவர்களை திருமணம் பேசுகிறார்கள். முதலாவது வந்தது அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். திருமணம் கேட்டு வராங்க. நபி அவர்கள்ட்ட உங்களோட மகள் ஃபாத்திமாவை எனக்கு முடிச்சுட்டாங்க என்று கேட்டு வந்தது அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை விட 3 வயசு இளந்த, அவ்வளோதான். அது மட்டுமல்ல, ஏற்கனவே நபி அவர்கள் அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு உடைய மகள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை முடிச்சிருக்கிறாங்க. மாமா மர்மகனிடத்தில் அவர்களுடைய மகளை திருமணம் முடிச்சுட்டாங்க என்று கேட்டு வராங்க. எவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்குது திருமணம் என்று சொல்றது, நிக்காக கேட்கிறது, நிக்காக பேசுறது, முடிச்சு கொடுக்கிறது என்பது எவ்வளவு சாதாரணமானது. தன்னுடைய மகளை முடிச்சிருக்கிற மர்மகனிடத்துல அவருடைய முதல் மனைவி மூலமாக கிடைச்ச அவர்களுடைய மகளுக்கு வயதுக்கு வந்திருக்கிறா, அவர்களை போய் கேட்கிறாங்க நீங்க எனக்கு முடிச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற அதாவது அவர்களுக்கு அதை ஒத்துக்கொள்ள இல்ல. அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய முடிவை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ஃபாத்திமாவுக்கு திருமணம் பேசப்படுது, யார் ரசூலல்லாஹ் நீங்க எனக்கு முடிச்சுட்டாங்க. நபி அவர்கள் அதே பதில சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய முடிவை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள். சரி என்று சொல்லவும் இல்லை, மறுக்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லவும் இல்லை. இதற்கிடையில இன்னும் பல குறைசிகள் வந்து திருமணம் பேசுகிறார்கள். யாருக்கும் நபி அவர்கள் உடன்பட இல்லை. சில சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள் அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அலி போய் நீங்க கேட்டு பாருங்க, ஃபாத்திமாவுக்கு திருமணம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அலி ரதியல்லான் அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு பெரிய சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் முடிச்சு கொடுக்க இல்லை, எனக்கு முடிச்சு தருவாங்களா கேட்டார்கள். போய் கேட்டு பாருங்க, சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அலி ரதியல்லான் அவர்கள் போய் அவர்கள் போய் மஜ்லிஸ்ல நிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அலி எதற்காக வந்திருக்கிறீர்கள், என்ன விஷயம் என்று கேட்ட நேரத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் ஃபாத்திமாவுடைய விஷயத்தில் ஒரு விஷயம் பேச வந்திருக்கிறேன் என்றார்கள். இதை கேட்டதும் நபி அவர்களுடைய வாயிலிருந்து வந்த ரெண்டு வார்த்தைகள், மர்ஹபன் வ அஹ்லன், மர்ஹபன் வ அஹ்லன் என்று சொன்னார்கள். அதாவது வரவேற்கிறதற்காக வேண்டி சொல்லக்கூடிய ரெண்டு வார்த்தைகள். அலி ரதியல்லான் அவர்கள் வேற எதுவும் பேசல, வேற எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. அலி ரதியல்லான் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன நடந்தது? சொன்னார்கள், நபி அவர்கள் இந்த பதில சொன்னாங்க ரெண்டு வார்த்தை. அந்த சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள் சொல்றாங்க, ரெண்டு வார்த்தை அல்ல, நபியுடைய ஒரு வார்த்தையும் உங்களுக்கு போதுமானது. நபி அவர்கள் உங்களுக்கு அவருடைய மகளை திருமணம் செய்து தருவதாக ஒத்துக்கொண்டு விட்டார்கள், போய் கேளுங்க என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் அலி ரதியல்லாஹு அவர்கள் விவரமாக பேசிய நேரத்தில் நபி அவர்கள் கேட்டாங்க, அலி நான் உங்களுக்கு முடிச்சு தாரேன், ஆனால் உங்களிடத்தில் மஹராக கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? எவ்வளவு சர்வசாதாரணமாக பேசிக்கொள்றாங்க. மருமகன் போய் கேட்கிறார், சாதாரணமாக அவர்கள் பேசிக்கொள்றாங்க, மஹராக கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? நாங்கள் இந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி எவ்வளவு சுத்தி சுத்தி வருகிறோம், எவ்வளவு காலம் எடுக்கிறோம். ஒரு மாமா ஒரு மருமகன் ஒருத்தர் விரும்புகிறார், இவருக்கு என்னுடைய மகனை கட்டி கொடுக்கணும், அந்த விஷயத்தை கேட்கிறதுக்காக அல்லது இவர் போய் அவரிடத்துல கேட்கிறதுக்காக எவ்வளவு காலம் எடுக்குது? சில நேரங்களில் சில மாசங்கள், பல மாசங்கள், பல வருஷங்கள் சுத்தி சுத்தி பலர் மூலமாக அப்படி இப்படி என்று தான் நாங்கள் அதுக்கு வாரோம். எவ்வளவு லேசாக காட்டி தந்திருக்கிறார்கள், உங்களுக்கு விருப்பமா போய் கேளுங்க. எதுவும் குறையல்ல, கணவன் போய் ஒரு பெண்ணை கேட்கறது குறையும் அல்ல, அல்லது ஒரு மாமனார் தன்னுடைய மகளுக்காக குறிப்பிட்ட ஒருவர்கிட்ட பேசுறதும் இது குறையல்ல. அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மஹரா கொடுக்கிறதுக்கு எனக்கிட்ட ஒன்றுமே இல்லையே. நபி அவங்க கேட்கிறாங்க, சில நாட்களுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒரு கவசம், இரும்பு கவசம் தந்தேன், அந்த கவசம் எங்க என்று கேட்டார்கள். அது உண்டா இருக்குது என்று சொன்னாங்க, அதை கொடுங்களேன். திருமணம் செய்யறதுக்கு எந்த விதமான ஏற்பாடும் இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில, கஷ்ட நிலையில இருக்கிறாங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். தன்னிடத்தில் இருந்த சில சாமான்களை போய் வித்துட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு வராங்க. யார் ரசூல் அல்லாஹ், இவ்வளவு பணம் இருக்கிறது, 480 திர்ஹங்கள் இருந்தது சுமாராக. நபி அவர்கள் அந்த பணத்தை எடுத்து அதுல, அதாவது மூணில் ரெண்டு பகுதியை சொன்னாங்க, மூணில் ரெண்டு பகுதிக்கு நீங்க திருமணத்துக்காக வேண்டிய வாசனை திரவியங்களை வாங்குங்க என்று சொன்னார்கள். மற்ற ஒரு பகுதியை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த செலவுகளுக்காக, செலவழிக்கிறதற்காக வேண்டி கொடுக்கிறார்கள். திருமணம் நடக்கிறது, ஆனால் குடும்ப வாழ்க்கைன்றது, அந்த நேரத்தில் பத்ருடைய யுத்தம் வந்துவிட்டது, முஸ்லீம்கள் பத்ருடைய யுத்தத்துக்கு போனார்கள், அதனால திருமணம் இந்த அக்கது மட்டும்தான் நடந்தது, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பமாகல. அதாவது பத்ருடைய யுத்தம் முடிஞ்சு வந்ததற்கு பின்னால தான் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிற அந்த நாளில் அலிக்கு சொன்னாங்க, அலி எங்கேயாவது போய் ஒரு வீடு தேடிக்கொள்ளுங்க, உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நடத்த போறீங்க, புதிய குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க, வீடு ஒன்று தேடுங்க. போய் கேட்டு அன்சாரி சஹாபி ஒருவர் சொல்லியிருந்தார்கள், நான் எனக்கு உங்களுடைய என்னுடைய வீட்டில் ஒரு பகுதியை தருகிறேன், வந்து இருங்க என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அன்சாரி சஹாபியுடைய வீட்டை தயார் பண்ணி போட்டு வந்து திருமண அவர்கள் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில குடும்பத்து பெண்களோட ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னாங்க, நீங்க போங்க, ஃபாத்திமாவோட பேசாதீங்க நான் வரும் வரைக்கும், அது வரைக்கும் இருங்க. அப்போ நபி அவர்கள் போகிறார்கள். போய் ரெண்டு பேருக்கும் அவர்கள் தண்ணியை எடுத்து உது செய்து மீதம் இருக்கிற அந்த தண்ணீரால ரெண்டு பேருக்கும் தெளித்து பரக்கத்துக்காக வேண்டி துவா செய்கிறார்கள். திருமணம் முடிஞ்சு சொல்றாங்க, இப்ப திருமணம் முடிஞ்சிருச்சு, நீங்க வலிமா கொடுக்கணுமா? அலி திருமணம் முடிச்சுட்டா வலிமா கொடுக்கணும், வலிமா கொடுக்கறது ஒண்ணுமே இல்லை. ஒரு அன்சாரி சஹாபி சாதிபுன் அப்பாதார் அது எல்லாம் சொன்னார்கள், என்னிடத்தில் ஒரு ஆடு இருக்குது அலி, நான் உங்களுக்கு தார, நீங்க வலிமா கொடுங்க. இன்னும் சில அன்சாரி நண்பர்கள் இருந்தாங்க, சொன்னாங்க, எங்கட வீடுகள்ல அதாவது இந்த கோதுமை இருக்கிறது, நாங்கள் தருகிறோம், அதை வச்சு நீங்க ரொட்டி சுட்டு சாப்பாடு கொடுங்க என்று சொன்னார்கள். கொண்டு வந்து கொடுக்கறாங்க, வலிமா கொடுத்தாங்க, முடிஞ்சு. கண்ணியமான சகோதரிகளை, இஸ்லாத்துடைய அழகான வழிகாட்டு இருக்குது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இதனுடைய அந்தஸ்து என்ன என்றதை புரியணும். பிறகு அது எந்த தரத்தில் இருக்குதோ அவ்வளவுதான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை விட கூடுதலான முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்க போகக்கூடாது. நாங்கள் இன்றைக்கு அதாவது எங்களிடத்தில் நுபுவத்துடைய அந்த வெளிச்சம் இருந்தாலும் கூட இல்முடைய வெளிச்சம் இன்றைக்கு உம்மத்திலிருந்து உயர்த்தப்பட்டு ஜஹலுடைய அந்த இருட்டு வந்துவிட்ட காரணத்தினால எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதுக்கு முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்கறது இல்லை. அந்த எதுக்கு எதுக்குரிய அந்தஸ்து எந்த தரத்தில் இருக்கிறதோ அதை விட்டு விட்டு அதுக்கு கூடுதலான அந்தஸ்து கொடுக்கிறோம். திருமணம் என்று வரும் பொழுது அதற்குரிய ஒரு தரம் இஸ்லாத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு அதை அளவு கடந்த ஒரு பெரிய காரியமாக எடுத்துக்கொண்டு அதற்காக வேண்டி அதாவது சில கட்டங்களில் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான கஷ்டங்கள் பெரும் பெரும் பாரங்களை சுமந்து கொள்ள வேண்டிய நிலை கூட இன்றைக்கு உண்டாகி இருக்குது. காரணம் அதற்குரிய தரத்தில் நாங்கள் அதை வைக்கல என்ற காரணத்தினால. கண்ணியமான சகோதரர்களே, திருமணங்கள் அதனுடைய தரத்தில் இருக்கிறோம். அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேணுமோ அவ்வளவுதான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் ஷரியத்துடைய இஸ்லாத்துடைய வழிகாட்டலாக இருக்கிறது. ஆகவே கண்ணியமான சகோதரர்களே, பலரும் இருக்கிறோம் இதற்கு பின்னால திருமணம் முடிக்க இருக்கிறவர்கள் அல்லது வீடுகளில் திருமணம் முடித்து கொடுக்க இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நான் என்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய திருமணங்களில் அழகான இஸ்லாத்துடைய முறைகளை பேணி நான் அந்த திருமணங்களை நடத்தி வைக்கணும். அதில் தான் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறார். அலி ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய திருமணத்தில் அல்லாஹ் எவ்வளோ பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த குடும்பம் இன்று வரைக்கும் இருக்குது. அவர்களுடைய குடும்பத்தில் அல்லாஹ் கொடுத்த குழந்தைகள், அவர்களுடைய குழந்தைகளில் அல்லாஹ் செய்த பரக்கத் இன்று வரைக்கும் அவர்களில் எத்தனையோ சாலிஹான நல்லடியார்கள் அல்லாஹு தாலா உலகத்தில் அவர்களை பாக்கியாக வச்சிருக்கிறான். கியாமத்து வரைக்கும் அந்த குடும்பம் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்துடைய பரக்கத் என்று சொல்றது இதுதான். அந்த பரக்கத் வேணுமாக இருந்தால் எங்களோட திருமணங்களை சாதாரணமாக ஆக்கணும், எளிமையாக எங்களோட திருமணங்களை நடத்தணும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இங்கு நடக்கக்கூடிய இந்த திருமணத்தை பொருந்தி கொள்வானாக. இந்த திருமணத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இந்த தம்பதிகளுக்கு இடையில் அல்லாஹு தாலா உறவையும் அன்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி வைப்பானாக. நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்கிறது அவர்களுக்காக துவா செய்யறதுக்காக. பள்ளிவாசல்ல திருமணங்களை வைக்கிறதனுடைய பிரதானமான ஒரு நோக்கம், வரக்கூடியவர்கள் தொழுகையாளிகள் வருவாங்க, நல்லவர்கள் வருவாங்க, அவர்கள் தொழுகைக்கு பின்னால் இவர்களுக்காக வேண்டி வாழ்த்தி இவர்களுக்காக துவா செய்வார்கள் என்ற ஒரு ஆசை என்ற ஒரு நோக்கத்துல தான் திருமணங்கள் பள்ளிவா நிக்காகள் பள்ளிவாசல்களில் வைக்கப்படுது. அவர்களை வாழ்த்துறதுக்கு துவா செய்யறதுக்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்குது. பாரக்கல்லாஹுலக் என்று சொல்லுங்க. அதை விட நீளமான துவாவும் இருக்குது. பாரக்கல்லாஹுலக்குமா வஜமா பைனகுமா ஃபி ஹைர் என்ற துவாக்களையும் நபி அவர்கள் சிலருக்கு ஓதி இருக்கிறார்கள். இன்னும் சிலருக்கு ஜமா அல்லாஹு ஷம்லகுமா வஅக்ஸர மின்குமல் கதீர தய்யிப் என்ற துவாக்களை ஓதி இருக்கிறார்கள். சுருக்கமான ஒரு துவா அவர்களை வாழ்த்துறதற்கு பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வானாக என்று துவா கேட்கிறது. இது சின்ன வார்த்தையாக இருந்தாலும் இதற்குள்ள இருக்கக்கூடிய கருத்து மிக ஆழமானதாக இருக்கிறது. ஆகவே நிக்காஹுடைய இந்த மஜ்லிஸுடைய முடிவில் அவர்களை சந்திச்சு வாழ்த்துற நேரத்தில், இப்பயோ அல்லது வீட்டிலேயோ அவர்களை வாழ்த்துற நேரத்தில் அவர்களுக்கு நாங்கள் கேட்க வேண்டிய துவா பாரக்கல்லாஹு லக். வாஹிர தாவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.